இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சிலுவை சுமந்து போகும் ஐந்தாம் சுமைகள் நானையா, கலங்கிச் செல்லும் கண்மலையே உம் கண்ணீர் நானையா. நான் வாழ வேண்டி உம்மை நானும் மாட்டி வதைத்தேனே, என்னை வாழ வைக்க வந்த உம்மை காட்டி கொடுத்தேனே. சிலுவை சுமர்ந்து போகும் சுமைகள் நானையா. வடிந்து ஒழுக உன் உருக்க இதயம் உடைந்து அழுதி என் துக்க சுமையை தூக்கி சுமக்க உன் துதியினை நீர் தூக்கி எறிந்தி என் துக்க சுமையை தூக்கி சுமக்க உன் துதியினை நீ தூக்கி எறிந்தே சிலுவை சுமந்து போகும் ஐந்தாவும் சுமைகள் நானையா கலங்கி செல்லும் கண்மலையே உன் கண்ணீர் நானையா
தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்களோடு கொண்டு பேசுங்க. விசேஷமாக இன்றைய தியானமானது அநேகருடைய இருதயத்தை தொடத்தக்கதாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக மூன்று உவமைகள் மூன்று தூதர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை கேட்டு வருகின்றோம். நேற்றைய தினத்திலே பாகம் ஒன்றை நாம் கேட்டோம். இன்று பாகம் இரண்டை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். மூன்று உவமைகள் மூன்று தூதர்கள் என்ற தலைப்பின் கீழாக இரண்டாவது பாக செய்தியை இந்த நாளிலும் கூட நாம் கேட்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே இதனுடைய அர்த்தம் என்ன, மூன்று பூமைகளில் சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்ன என்று லூக்கா 15 அதிகாரத்திலே படித்தோம். அதே போலவே மூன்று தூதர்களுடைய செய்தி என்ன என்பதை குறித்து வெளிப்படுதல் 14 அதிகாரத்திலே நாம் படித்தோம். இப்பொழுது ஒவ்வொரு பூமைகளாக நாம் படிக்கப் போகின்றோம். இந்த நாளிலும் கூட முதலாம் ஊமைகளை நாம் எடுத்து படிக்கப் போகின்றோம். ஒரு ஊமையை நாம் எடுத்து படிக்கப் போகின்றோம். அதாவது தொலைந்து போன நாணயம், தொலைந்து போன வெள்ளி காசையும் முதலாம் தூதனுடைய செய்தியையும் இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகின்றோம். லூக்கா 15:8-9 நாம் வாசிக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஊமையை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இது நமக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாகிரதையாய் தேடாமல் இருப்பாலும் கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதே போலவே மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷமாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த ஊமையை நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம். துளைந்து போன வெள்ளிக்காசு, அதாவது ஒரு பெண், ஒரு ஸ்திரீ, அவருடைய கரங்களிலே 10 வெள்ளிக்காசு இருக்கிறது. அதிலே ஒரு வெள்ளிக்காசு குலைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டது என்று இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த வெள்ளிக்காசு யாரை குறிக்கிறது? இந்த வெள்ளிக்காசு யார்? இந்த பெண் யார் என்ற பல கேள்விகளை நாம் இங்கே கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு புறம் வெளிப்படுதல் 14:14 முதலாம் தூதனுடைய செய்தியை நாம் கேட்கலாம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயந்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இந்த முதலாம் தூதனுடைய செய்தியை நாம் சற்று தியானிக்க வேண்டும். ஏனென்றால் முதல் ஒரு ஊமையை நாம் படித்தோம். துளைந்து போன 10 வெள்ளிக்காசிலே ஒரு காசு துளைந்து போனதை குறித்து நாம் படித்தோம். இங்கே முதலாமத்தினுடைய செய்தி எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய கரங்களிலே நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து சகல ஜாதிகளையும் கோத்திரத்தாரும் பாஷக்காரருக்கும் ஜனக்கோட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை அவன் உடையவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கின்றது. நேற்று தினத்திலே நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தெளிவாக படித்தோம். இப்பொழுது இந்த லூக்கா 15:10 சொல்லப்பட்ட அந்த துளைந்து போன நாணயம் யாரை குறிக்கிறது, எந்த கூட்டத்தாரை குறிக்கிறது என்று நாம் சற்று சிந்திப்போம். 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊமையிலும் 3 விதமான கூட்டத்தாரை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இந்த ஊமையிலிருந்து முதல் வகை கூட்டத்தாரை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த துளைந்து போன நாணயம் எப்படியப்பட்டவர்களை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த துளைந்து போன நாணயத்துக்கு தான் துளைந்து போனோம் என்று தெரியாது. அதாவது அந்த வெள்ளிக்காசுக்கு தான் துளைந்து போனோம் என்று தெரியாது. தான் எப்படி மீண்டும் வர வேண்டும் என்பது தெரியாது. ஆகையால் இந்த தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசு யாரை குறிக்கிறது, எந்த மனிதர்களை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களையும் தன்னுடைய வாழ்க்கை இது தான் செய்வதுதான் சரி என்று நினைக்கக்கூடிய கூட்டத்தாரையும் இது குறிக்கிறது. அவர்கள் தொலைந்தார்கள் என்பதை அவர்களை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த காசு அதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் சற்று கவனிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இந்த துளைந்து போன நாணயத்தை போல இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த துளைந்து போன நாணயம் எதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நித்திய ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இந்த துளைந்து போன காகிதம் அல்லது துளைந்து போன காசு ஏன் துளைந்து போனது என்று பார்க்கும் பொழுது இந்த துளைந்து போன காசு எதற்குமே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. 9 வெள்ளிக்காசுகள் கையில் இருக்கும் பொழுது இந்த 1 வெள்ளிக்காசு மாத்திரம் ஏன் துளைந்து போக வேண்டும்? அப்படி என்றால் இந்த 1 வெள்ளிக்காசு கீழ்படியவில்லை, அந்த பெண்ணுடைய அந்த ஸ்திரீயுடைய கரங்களிலே இந்த வெள்ளிக்காசு தங்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஊமைதான், ஆகையால் நம்மால் எளிதாய் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவேளை அந்த பெண் எண்ணும் பொழுது ஒரு நாணயம் கீழே விழுந்திருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையின் பாடத்திற்கு அங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அது ஒரு நாணயம் என்று சொல்லப்படும் பொழுது அதை எது குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதர்களை குறிக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதர்கள், தேவனுடைய கரங்களில் இருக்க வேண்டிய மனிதர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவருடைய கரத்தை விட்டு கீழே வருகிறார்கள், கீழே விழுந்து விடுகிறார்கள். அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தொலைந்து போனதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது இந்த முதலாம் தூதனுடைய செய்தியை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாம் தூதனுடைய செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, அவன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கின்றது. நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்து நித்தியத்துக்கும் நமக்கென்று ரட்சிப்பை அவர் வைத்திருக்கிறார். அதாவது இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சுவிசேஷம் எப்போ துவங்கியது என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகம் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பதாகவே துவங்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த முதலாம் தூதனுடைய செய்தி யாருக்கு பிரசங்கிக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், உலகத்தாராக இருக்கலாம், உலகத்தில் உள்ள மனிதர்களாக இருக்கலாம். நாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து யார் என்று கூட தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். ஏனென்றால் சுவிசேஷத்தை இவன் பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் பிரசங்கித்தான் என்று பார்க்கும் பொழுது, சகல கோத்திரத்தாரும் சகல ஜனத்தாரும் சகல பாஷைக்காரருக்கும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் அவன் பிரசங்கம் செய்தான். நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உண்மையான சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று, தெரியாமல் இருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் அவர்கள் ஏற்று கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நம்மால் இங்கே தெளிவாக பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் அதுதான், ஏன் இந்த தூதன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த நித்திய சுவிசேஷத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது ஏற்றுக்கொண்ட அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அவர்கள் கை கொள்ளவில்லை, அல்லது கிறிஸ்துவை முழுவதுமாக விசுவாசிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த முதல் வகையான கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறது தான் சரின்னு சொல்லி நினைக்கக்கூடிய கூட்டத்தார். இரண்டாவது, அவங்க எதற்குமே கவலைப்பட மாட்டாங்க, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடிய கூட்டத்தாராக இருப்பாங்க. மூன்றாவது, கடின உழைப்பினால் தான் நம்மளுக்கு வெற்றி என்று நினைக்கக்கூடிய கூட்டத்தாராய் கூட அவர்கள் இருக்கலாம். அப்போ அவர்கள் தொலைந்து விட்டார்கள் என்பதை அவர்களே அறியாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் முதலாம் தூதனுடைய செய்தி சொல்கின்றது, நீ தொலைந்து போய்விட்டாய், ஆலயத்தை விட்டு சென்று விட்டாய், அல்லது கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறாய், அல்லது கிறிஸ்துவை அறிந்து இன்னும் அவருக்குள் வேறுண்டி நிற்காமல் இருக்கிறாய். ஆகையால் முதலாம் தூதனுடைய செய்தி அவர்களுக்கு தரக்கூடிய ஆலோசனை, நித்திய சுவிசேஷத்தை நீ பெற்றுக்கொள், நித்திய சுவிசேஷத்தை நீ விசுவாசி என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இரண்டாவது என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அதாவது இதுவரைக்கும் நீ பாவம் செய்து கொண்டு இருந்தாய், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு இடம் இல்லாமல் இருந்தது, ஆனால் அவர் நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்து விட்டது. அதாவது இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே 1844 கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் பிரவேசித்தார். ஆகையால் அதை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் நுட்ப நியாய விசாரணை பரலோகத்திலே உண்டானது. நுட்ப நியாய விசாரணை என்றால் என்ன என்று பலருக்கு கேள்வியாக இருக்கலாம். அதாவது 1844 முன்பதாக கிறிஸ்து அவர் மரித்த பிறகு அவர் பரிசுத்தலத்திலே அவர் வந்து பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 1844 பிறகு அவர் மகா பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஆராதனை முறைமைகளை நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஸ்தலமானது தினந்தோறும் அது அங்கே அவர்கள் வந்து பலிகளை செலுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்தலத்திலே தினந்தோறும் ஆசாரியன் செல்வார். ஆனால் மகா பரிசுத்தலம் வருடத்திற்கு ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன், அதுவும் பிரதான ஆசாரியன் தான் உள்ளே செல்ல வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன் உள்ளே செல்வார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்தில், அதாவது பரிசுத்தலத்தில் இருக்கும் வரை எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் மகா பரிசுத்தலத்துக்குள் அவர் சென்றிருந்த பிறகு என்னாச்சு சொல்லி நம்ம பார்க்கிறப்ப, அங்கே நியாய விசாரணை நடக்க ஆரம்பித்தது. இஸ்ரவேல் ஜனங்களிலே வருடத்துக்கு ஒரு முறை இதை திறப்பதற்கு முன்பதாக அந்த கூட்டத்தார் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த நாள் தேவனுடைய நாள் என்று கருதப்படுகின்றது. அந்த நாளிலே ஒட்டுமொத்த உலகத்துடைய அல்லது ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்துக்காக பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்துக்குள் அவர் கடந்து செல்வார். ஒருவேளை யாராவது அங்கே அவர்கள் மனம் திரும்பவில்லை, மனம் மாற்றம் அடையவில்லை என்றால் அந்த ஆசாரியன் வெளியே வரும்பொழுது அவர்கள் மறித்து போய் விடுவார்கள் என்று பார்க்கிறோம். அல்லது அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு அவர்கள் வந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, அதற்கும் இந்த முதலாம் தூதனுடைய செய்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். இருக்கிறது. என்ன சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது 1844 பிறகு கிறிஸ்து அவர் மகா பரிசுத்தலத்திற்கு கடந்து சென்றார். மகா பரிசுத்தலத்திலே அவர் இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே நுட்ப நியாய விசாரணை நடக்க ஆரம்பித்தது. தானியேல் புத்தகத்திலே இதை குறித்து நாம் தெளிவாக நாம் படிக்கலாம். நுட்ப நியாய விசாரணை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதனுடைய நியாய விசாரணை துவங்க ஆரம்பித்தது. அதாவது அவர்களுக்கென்று கிடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிவடைந்து விட்டது. கிருபையின் காலம் என்றால் என்ன? நீங்கள் மனம் திரும்புவதற்காக உங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அது எப்பொழுதும் மூடப்படும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. புரியும்படி நாம் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது, ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்றால் அவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலம் நிறைவு பெறுகிறது. அப்படி என்றால் அவன் மரிப்பதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் நிச்சயமாகவே பரலோகத்திற்கு தகுதியுள்ளவனாக இருப்பான். ஒருவேளை மரிப்பதற்கு முன்பதாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் பரலோகத்தை கைவிடப்படுவான் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் இந்த நுட்ப நியாய விசாரணை துவங்கிவிட்டது என்று அங்கே தேவ தூதன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவர் அங்கே கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இது ஒரு சுவிசேஷம், இது ஒரு நற்செய்தி. அதாவது நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விட்டார் பரலோகத்திலே. நீங்கள் ஜாகிரதையாக இருங்கள், அவரை துதி செய்யுங்கள், அவருக்கு மகிமை செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 7 முதலாம் தூதன் சொல்லக்கூடிய செய்தி, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். அதாவது மனிதர்கள் எதை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் சிருஷ்டி கர்த்தரை அவர்கள் மறந்து போய் விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் அவர்களை போல இல்லாதபடி கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப வேண்டும், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஆகையால் தான் முதலாம் தூதனுடைய செய்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ தேவனை ஆராதிக்க மறந்து விட்டாய், சிருஷ்டி கர்த்தரை ஆராதிக்க மறந்து விட்டாய். சிருஷ்டிப்பு என்று சொல்ல உடனே ஆண்டவர் 6 இந்த உலகத்தை சிருஷ்டித்து 7 ஓய்வு நாளை சிருஷ்டித்தார். ஆகையால் ஓய்வு நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று ஆதியாகமும் 2:3-4 நாம் வாசிக்கலாம். ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் எதின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய 10 வழியாக அவன் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனால் சிருஷ்டி கர்த்தர் கொடுத்த அந்த நியாய பிரமாணம் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மத்தேயு 28:19 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் எப்படி கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ கிறிஸ்து அதை போலவே தம்முடைய சீடர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அவர் அனுப்பும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் பூமி எங்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் சகல ராஜ்யத்துக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள ஞானஸ்தானம் எடுக்க வைங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து தம்முடைய சீடர்களை ஏன் அனுப்பினார்? இந்த உலகத்தில் கூடிய அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் கிறிஸ்து தம்முடைய சீடர்களை உலகெங்கும் கடந்து செல்லும்படி அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த முதல் ஊமையை நாம் பார்க்கும் பொழுது துளைந்து போன அந்த ஒரு வெள்ளி காசை எப்படி ஒரு பெண் அதை தேடி எடுக்கின்றாலோ, அதை போலவே இந்த முதலாம் தூதனுடைய செய்தி தொலைந்து போன உங்களை ஆண்டவர் மீண்டும் அழைக்கிறார். அந்த சிருஷ்டிப்புக்கு வாருங்கள். பெண் என்று சொல்லப்படும் பொழுது, ஸ்திரீ என்று சொல்லப்படும் பொழுது வேதாகமத்தில் அது திருச்சபைக்கு ஒப்பிடப்படுகின்றதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் உண்மையான உபதேசத்தில், உண்மையான திருச்சபையிலே, திருச்சபையின் கோட்பாடிலே அவன் நிலைத்து நிற்க வேண்டும், அதிலே அவன் தரித்திருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஆகையால் இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. முதலாம் ஊமையை நாம் பார்த்தோம், முதலாம் தேவனுடைய தூதனை பார்த்தோம். இரண்டுமே சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, சிருஷ்டி கர்த்தரை நீ தொழுது கொள், அவருடைய கரங்களிலிருந்து நீ கீழே விழுந்து விட்டாய், அவரிடத்தில் நீ மீண்டும் வா, அவரை உன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கோள், உன்னை சிருஷ்டிகராய் ஏற்றுக்கோள், உன் வாழ்க்கைக்கு அவரே ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறார். ஆகையால் நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை நம் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நாளைய தினத்திலே இரண்டாம் தூதனுடைய செய்தியையும் இரண்டாவது ஊமையையும் நாம் படிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை கேட்ட அனைவரும் கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களை கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியும் சொல்லிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தனை இருந்து நீர் நடத்தும்படியே சொல்லிக்கிறோம். அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தினால் கேட்போம் எங்களுக்கு தாகம். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என் தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.